விவிலிய தேடல் புதுமைகள் அரச அலுவலர் மகன் குணமடைதல் பகுதி 4.
எனது அருமை அன்புள்ளங்களே, யோவான் நற்செய்தி 4 பிரிவில் இடம்பெற்றுள்ள புதுமை அரச அலுவலர் மகனை இயேசு குணப்படுத்தும் அந்த புதுமை. அந்த புதுமையின் இறுதியில் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே என்ற குறிப்பை நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்துள்ளார். கலிலேயாவில் உள்ள கானாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். அரச அலுவலர் மகனை குணமாக்கியது அவர் கலிலேயாவில் செய்த 2வது அரும் அடையாளம். இவ்விரு நிகழ்வுகளுக்கும் இடையே இயேசு எருசலேம் நகரில் அரும் அடையாளங்களை செய்திருந்தார். இருந்தாலும் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே என்ற சொற்களை நற்செய்தியாளர் யோவான் ஏன் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் என்ற கேள்வி விவிலிய ஆய்வாளர்களை கவர்ந்துள்ளது. அன்பு இதயங்களே, இறையியல் கண்ணோட்டத்துடன் சிந்தித்திருக்கும் சில விவிலிய ஆய்வாளர்கள் இயேசு கானாவில் செய்த முதல் அரும் அடையாளத்திற்கும் கலிலேயாவிற்கு வந்த பின் செய்த 2வது அரும் அடையாளத்திற்கும் இடையே உள்ள ஒப்புமைகளை பதிவு செய்துள்ளனர்.
1. இவ்விரு அரும் அடையாளங்களும் 3 நாளில் நிகழ்ந்தன. 3 நாள் என்ற குறிப்பு விவிலியத்தில் பல இடங்களில் காணப்படுகின்றன. ஆபிரகாம் தன் மகனை பலியிடச் சென்றபோது 3 நாள் இறைவன் குறித்திருந்த மலையை அவர் அடைந்தார். இஸ்ரேல் மக்களை சந்திக்க இறைவன் 3 நாள் பேரிடி மின்னல் கார்மேகம் புடைசூழ வந்தார் என்று விடுதலை பயண நூல் கூறுகின்றது. பெரிய மீனின் வயிற்றில் சிறைப்பட்டிருந்த இறைவாக்கினர் யோனாவை அந்த மீன் 3 நாள் கரையில் கக்கியது. அதேபோல் கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசுவும் 3 நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே 3 நாள் என்ற குறிப்பை வெறும் காலத்தை உணர்த்தும் குறியீடாக அல்லாமல் மாற்றத்தை உணர்த்தும் ஓர் இறையியல் குறியீடாக நற்செய்தியாளர் யோவான் பயன்படுத்தியுள்ளார்.
2வது ஒப்புமை, கானா திருமண விருந்தில் திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்ற குறையை அன்னை மரியா இயேசுவின் கவனத்திற்கு கொணர்ந்தபோது இயேசு அவரிடம் கடினமாக பேசுவது போன்ற சொற்களை பயன்படுத்தினார். அதேபோல் தன் மகன் உடல் நலமற்று இருக்கின்றான் என்ற குறையை அரச அலுவலர் தெரிவித்த போதும் இயேசு அவரை கடிந்து கொள்வது போல் பேசினார்.
3வது ஒப்புமை, இவ்விரு நிகழ்வுகளிலும் கட்டளைகள் போல் ஒலிக்கும் இயேசுவின் சொற்கள் புதுமைகளை நிகழ்த்துகின்றன. இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கானா திருமண விருந்தில் இயேசு கூறிய சொற்களும், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று அரச அலுவலரை பார்த்து இயேசு கூறிய சொற்களும் புதுமைகளை ஆற்றின.
4வது ஒப்புமை, இவ்விரு புதுமைகளிலும் இயேசு கூறிய சொற்களின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது கட்டளைகள் நிறைவேற்றப்படுகின்றன. தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு கூறியதை கேட்டு பணியாளர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்றும் அந்த நம்பிக்கையே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது என்றும் நாம் சிந்தித்தோம். அதேபோல் நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு கூறியதை நம்பி அரச அலுவலர் புறப்பட்ட அந்த நேரமே அவரது மகன் குணமடைந்தான்.
5வது ஒப்புமை, கானா திருமண விருந்தில் புதுமையாக உருவான திராட்சரசத்தை பற்றி பணியாளர்கள் அறிந்திருந்தனர். பந்தி மேற்பார்வையாளருக்கோ மணமகனுக்கோ அதை குறித்து ஒன்றும் தெரியவில்லை. அதேபோல் மகன் குணமான அதிசயத்தை முதலில் தெரிந்து கொண்டவர்கள் அந்த அலுவலரின் பணியாளர்கள். அவர்கள் தங்கள் தலைவனை தேடிச் சென்று இந்த நல்ல செய்தியை கூறினர்.
இறுதியாக 6வது ஒப்புமை, கானாவில் இயேசு முதல் அரும் அடையாளத்தை செய்ததும் அவருடைய சீடர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கலிலேயாவில் இயேசு செய்த 2வது அரும் அடையாளத்தைக் கண்டு அரச அலுவலரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். அன்பு இதயங்களே, யோவான் நற்செய்தியின் 20 பிரிவில் அரும் அடையாளங்களையும் நம்பிக்கையையும் இணைத்து யோவான் கூறியுள்ள இறுதி வரிகள் இந்த நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள அரும் அடையாளங்கள் அனைத்தும் மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்க செய்யப்பட்டன என்ற கருத்துடன் நிறைவடைகின்றது.
வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன.
உன்னை நம்பி வாழும்
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த இரு அரும் அடையாளங்கள் வழியே படைக்கப்பட்ட பொருட்கள் மீதும் காலம் தூரம் ஆகியவற்றின் மீதும் இயேசுவுக்கு இருந்த சக்திகளை நாம் புரிந்து கொள்கின்றோம். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய புதுமையில் முதல் இரு சக்திகள் வெளிப்படுகின்றன.
முதலில் படைக்கப்பட்ட பொருட்கள் மீது இயேசு கொண்டுள்ள அதிகாரம். மனிதன் என்ற நிலையில் இயற்கையின் அனைத்து விதிகளுக்கும் இயேசு உட்பட்டவர் என்றாலும் அந்த விதிகளை தேவைப்பட்ட நேரத்தில் மாற்றுவதற்கும் அவரிடம் வல்லமை இருந்தது. எனவே அவரால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடிந்தது என்பதை இப்புதுமையில் நாம் புரிந்து கொள்கின்றோம். இரண்டாவது, காலத்தின் மீது இயேசு கொண்டிருந்த அதிகாரம். பொதுவாக திராட்சரசத்தை உருவாக்க பல ஆண்டுகள் தேவைப்படும். திராட்சை செடி நடப்படும் நேரம் துவங்கி அது கொடியாக வளர்ந்து கனிதந்து அந்த கனிகளை கொண்டு தரமான திராட்சரசத்தை உருவாக்க குறைந்தது 4 முதல் 40 ஆண்டுகள் வரையிலும் கூட ஆகலாம். ஆனால் கானா திருமணத்தில் இயேசு உயர்தரமான திராட்சரசத்தை சில நொடிகளில் உருவாக்கினார். 40 ஆண்டுகளில் உருவாகும் திராட்சரசத்தை 1 நொடியில் உருவாக்கியதால் காலத்தின் மீது இயேசுவுக்கு இருந்த அதிகாரம் தெளிவாகின்றது.
அரச அலுவலர் மகனை இயேசு குணமாக்கிய இரண்டாவது அரும் அடையாளத்தின் வழியே தூரத்தின் மீது அவர் கொண்டிருந்த சக்தி வெளியாகின்றது. கபர்நாகும் ஊருக்கும் கானாவுக்கும் இடையே உள்ள 25 கிலோமீட்டர் தூரத்தை இயேசுவின் வார்த்தைகள் கடந்து சென்றன. நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு கூறிய அந்த நொடியில் அலுவலரின் மகன் பிழைத்தெழுந்தான் என்பதை இந்த புதுமையில் நாம் காண்கின்றோம். அன்பு இதயங்களே, இறுதியாக அரச அலுவலர் மகனை இயேசு குணமாக்கிய இந்த புதுமை வழியே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் ஒன்று உள்ளது. அதுதான் அரச அலுவலரிடம் படிப்படியாக வளர்ந்த நம்பிக்கை என்ற பாடம். அவரது நம்பிக்கையின் வளர்ச்சியை 3 படிகளாக நாம் புரிந்து கொள்ள முயல்வோம்.
அன்பு இதயங்களே, தன் மகன் சாகும் நிலையில் இருந்ததால் அவனை குணமாக்கும் பல வழிகளை அரச அலுவலர் தேடிக்கொண்டிருந்தார். அவ்வேளையில் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் ஒருவருக்கு அந்த நீரில் மிதந்து வரும் எந்த ஒரு பொருளும் தன்னை காக்க வந்த படகு போல தெரியும் அல்லவா? அத்தகைய நிலையில் இருந்த அரச அலுவலர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றார். எருசலேமில் கானாவில் நிகழ்ந்த அரும் அடையாளங்களை நேரில் கண்டவர்கள் அந்த அலுவலரிடம் இயேசுவை பற்றி கூறியிருக்கலாம். அவர்கள் கூறியவற்றை நம்பி அரச அலுவலர் கப்பர்நாகூமிலிருந்து கானாவுக்கு விரைந்து செல்கின்றார். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நம்பி முயற்சிகளை மேற்கொள்வது நம்பிக்கையின் முதல் படி.
அரச அலுவலர் கானாவில் இயேசுவை சந்தித்த வேளையில் இயேசு புதுமைகள் எதையும் அவர் கண்முன் செய்யவில்லை. இருந்தாலும் இயேசுவை சந்தித்ததும் அரச அலுவலருக்கு நம்பிக்கை பிறந்திருக்க வேண்டும். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரை கண்டதும் அவர் மீது நமக்கு உருவாகும் நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையின் 2வது படி.
அன்பு நெஞ்சங்களே, இவ்விரு படிகளையும் அரச அலுவலர் கடந்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை இன்னும் அரைகுறையாகத்தான் இருந்தது. எனவேதான் அரச அலுவலர் இயேசுவை தன்னுடன் கப்பர்நாகும் வந்து தன் மகனை குணமாக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். இயேசு நேரடியாக வந்தால் மட்டுமே தன் மகனுக்கு குணம் கிடைக்கும் என்று அரச அலுவலர் நினைத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பொதுவாக குணமளிக்கும் புதுமைகளில் அப்புதுமையை செய்பவர் நோயுற்றவரை தொட வேண்டும், அல்லது நோயுற்றவருக்கு முன் நின்று ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும், அல்லது தன் சக்தி அடங்கிய ஒரு பொருளை அனுப்பி அதை நோயாளி மீது வைக்கும்படி சொல்ல வேண்டும். இவைகளே குணமாக்கும் வழிகள் என்பது அன்றும் என்றும் நிலவி வரும் பொதுவான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அரச அலுவலர் இயேசுவை தன் இல்லத்திற்கு வரும்படி அழைக்கின்றார். அதுவும் அவர் விடுத்த வேண்டுதலில் அவசரமும் பரிதவிப்பும் கலந்து ஒலிக்கின்றன. ஐயா, என் மகன் இறக்குமுன் வாரும் என்று இயேசுவை வற்புறுத்தி அழைக்கின்றார்.
அன்பு இதயங்களே, பொதுவாக தன்னை நாடி வருபவர்கள் கேட்பதை கேட்டபடியே செய்வது இயேசுவின் வழக்கம். அரச அலுவலர் அவரது வீட்டுக்கு வரும்படி இயேசுவை அழைத்தபோது அவருடன் செல்லாமல் நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி அனுப்புகின்றார். இங்கு நாம் அரச அலுவலரின் நம்பிக்கையில் உருவாகும் மூன்றாவது படியை காணலாம். முன்பின் அறிமுகம் இல்லாத இயேசு தன்னிடம் கூறிய சொற்களை நம்பி அரச அலுவலர் தன் இல்லம் திரும்புகின்றார். இது நம்பிக்கையின் மிக உயர்ந்த நிலை.
அன்பு உள்ளங்களே, கானா திருமண விருந்தில் இயேசுவை முன்பின் பார்த்திராத பணியாளர்கள் அவர் சொற்களை கேட்டு முழு மனதுடன் தொட்டிகளை விளிம்பு வரை தண்ணீரால் நிரப்பிய போது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. அதேபோல் இயேசுவை முன்பின் பார்த்திராத அரச அலுவலர், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு சொன்னதை நம்பி புறப்பட்ட அந்த நொடியில் அவரது மகன் நலமடைந்தான்.
இயேசுவின் சொற்கள் புதுமைகளை ஆற்றும் வல்லமை கொண்டது என்பதை நம்பிய பணியாளர்களும் அரச அலுவலரும் நமக்கு நம்பிக்கை பாடங்களை சொல்லித் தருவார்களாக.
நான் நடக்க பாதை, நீ சொந்த வார்த்தை, தடை வரும் போது துணையாய் வருவாய், தயங்கும் போது திடனை தருவாய், இதயம் உன்னை நம்பும். நான் வாழும் வாழ்வு நீ தந்த வாழ்வு, கலங்கும் போது மகிழ்வாய் வருவாய், பதறும் போது தெளிவை தருவாய், இதயம் உன்னை நம்பும். கவலை மேகம் சூழும் போதும் எனது இதயம் உன்னை நம்பும், உறவை இழந்து தவிக்கும் போதும் எனது இதயம் உன்னை நம்பும். எத்தனை எத்தனை துன்பங்கள் எண்ணில்லாத இன்னல்கள் எல்லாம் தீர்க்கும் தெய்வம் நீதான், இதயம் உன்னை நம்பும். உன்னை நம்பி வாழும் எந்த நன்று இதயம், உன்னை இன்றி உலகில் வேறென்ன நாடும், உன்னை நம்பி வாழும் வேறென்ன நாடும். உறவாகும் தோழமையாய், நிறைவாகும் ஆளுமையாய், என்னோடு கலந்திடும் இயேசுவே. உன்னை நம்பி வாழும் எந்த நன்று இதயம், உன்னை இன்றி உலகில் வேறென்ன நாடும், உன்னை நம்பி வாழும் வேறென்ன நாடும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.